அன்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒளிபரப்பாகும் தமிழோசை. மார்ச் மாதம் 27 திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது சிவகுமார். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் போட்டியிடும் தங்கள் அணி வேட்பாளருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்த முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்த கருத்து.
இரட்டை விளக்கு மின்கம்பம் மகத்தான வெற்றி பெறும். தேர்தல் ஆணையத்திடம் அவர் புகார் கொடுத்திருக்கின்றார் என்றால் சொன்னால் அவருக்கு தோல்வி பயம் வந்துவிட்டது.
நெடுவாசல் போராட்ட குழுவின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து அதன் தலைவர் வேலு அளித்த பேட்டி.
மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்திக்கும் பொழுது அவர் வந்து என்ன மாதிரி சொல்றாரு அப்படிங்கறத பொறுத்து அடுத்த கட்ட நடவடிக்கை தொடரும்
ஆகியவை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர் மாலதி. உலகளாவிய அணு ஆயுத தடை குறித்த ஐநாவின் பேச்சுவார்த்தையில் பங்கேற்க அணு ஆயுத வல்லமை பெற்ற நாடுகள் உட்பட சுமார் 40 நாடுகள் மறுத்துவிட்டன. 100 மேற்பட்ட ஐநா உறுப்பு நாடுகள் கலந்து கொள்ளும் இந்த கூட்டத்திற்கு அமெரிக்கா ஆதரவு தரப்போவதில்லை என ஐநாவிற்கான அமெரிக்க தூதர் தெரிவித்துவிட்டார். நம்ப முடியாத சக்திகள் இருப்பதால் தேசிய பாதுகாப்புக்கு அணு ஆயுதம் தேவை என்று கூறிய நிக்கி ஹேலே கூறினார். பிரிட்டன் மற்றும் பிரான்சுக்கான ஐநா தூதர்களும் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ளப் போவதில்லை என்று கூறிவிட்டனர். ரஷ்யாவில் அரசை விமர்சிக்கும் அலெக்சி நாவல்னி மாஸ்கோவில் ஞாயிற்றுக்கிழமையன்று ஊழலுக்கு எதிராக பேரணி நடத்திய போது கைது செய்யப்பட்ட பின்னர் இன்று மாஸ்கோவில் நீதிமன்றத்தில் ஆஜரான போது இணக்கமற்ற போக்கை கடைபிடித்தார். ரஷ்ய பிரதமர் டிமிட்ரி மெட்வடேவ் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக விசாரிக்கப்பட வேண்டும் என்று அலெக்சி கோரிக்கை விடுத்தார்.
Dozens of protesters spent last night in police custody after mass rallies against corruption.
அவரது கோரிக்கையை ஏற்க மறுத்த நீதிமன்றம் 15 நாட்கள் சிறை தண்டனை விதித்தது. பிரான்சு கிணியில் பல தொழிற்சங்கங்கள் இணைந்து இன்று நாடு தழுவிய வேலை நிறுத்தம் நடத்தின. பிரான்சின் ஆளுகைக்கு உட்பட்ட பகுதிகளில் குற்றங்கள், வேலையின்மை, உயர்ந்து வரும் வாழ்க்கை செலவு, சுகாதார பாதுகாப்பின் தரம் குறித்து மக்களிடையே கோபம் நிலவுகிறது. இந்த போராட்டத்தின் பின்னணியில் இருக்கும் 500 சகோதரர்கள் கொண்ட குழு பிரான்ஸ் அமைச்சருடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். ஆனால் பிரான்சின் ஆளுகைக்கு உட்பட்ட பகுதிகளுக்கான அமைச்சர் பேச்சுவார்த்தைக்கான நிபந்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றார். ஜெர்மனி தலைநகர் பெர்லினில் உள்ள அருங்காட்சியகத்தில் இருந்து உலகின் மிகப்பெரிய தங்க நாணயங்கள் திருடப்பட்டன. இன்று அதிகாலையில் போடே அருங்காட்சியகத்தில் இருந்து 1.5 மீட்டர் அளவுள்ள 100 கிலோ எடை கொண்ட கண்ணை கவரும் வகையில் மின்னும் அந்த தங்கப்பாலம் திருடப்பட்டது. பிக் மேப்பிள் இலை என்று அழைக்கப்படும் அந்த தங்க நாணயத்தில் ராணி எலிசபெத்தின் உருவப்படம் பொறிக்கப்பட்டிருக்கும். அந்த தங்க நாணயம் 1 மில்லியன் கனடா டாலர் விலை கொண்டதாக இருந்தாலும் 4 மில்லியன் அமெரிக்க டாலர்களை விட விலை மதிப்பு கொண்டது. வடக்கு சிரியாவில் முக்கிய அணை மீண்டும் இயங்குவதை உறுதி செய்யும் வகையில் பொறியியல் வல்லுநர்கள் பணிகளை மேற்கொள்வதற்காக ஐஎஸ் அமைப்பிற்கு எதிரான சண்டையை தற்காலிகமாக நிறுத்துவதாக அமெரிக்க ஆதரவிலான படைகள் அறிவித்தன.
There've been conflicting reports about the Tabqa Dam. IS has said it's in imminent.
ஞாயிற்றுக்கிழமையன்று ராணுவ விமான தளத்தில் இருந்து வெளியேற ஐஎஸ் தீவிரவாதிகள் சிரியாவின் மிகப்பெரிய அணையான டப்காவை குறிவைத்தனர். அங்கிருக்கும் அணை வான் தாக்குதலால் சேதமடைந்திருப்பதாக இஸ்லாமிய அரசு என்று அழைத்துக் கொள்ளும் அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. கூட்டணி படைகள் இதனை மறுத்த போதிலும் வார இறுதியில் அணையின் இயக்கம் நிறுத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பொதுமக்கள் பலர் உயிரிழப்பதாக கவலைகள் வெளியாக வரும் நிலையில் ஈராக்கின் பழமையான நகரான மொசூலை மீட்டெடுக்கும் நடவடிக்கைகளில் ஈராக்கிய படைகள் ஐஎஸ் தீவிரவாதிகளுடன் கடுமையாக சண்டையிட்டு வருகின்றன. 2014 ஐஎஸ் தலைவர் அபுபக்கர் அல் பக்தாதி தன்னை கலீஃபாவாக பிரகடனம் செய்த நூரி மசூதி அருகே இருக்கும் ஃபரூக் விதியை நெருங்கிவிட்டதாக ஈராக்கிய கமாண்டர் தெரிவித்தார்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இனி செய்தி அரங்கில் முதலில் இந்திய கண்ணோட்டம். சென்னை ஆர்கே நகர் தொகுதியில் நடைபெறும் இடைத்தேர்தலில் போட்டியிடும் அதிமுக அம்மாணியின் தேர்தல் அறிக்கை இன்று மாலை வெளியிடப்பட்டது. இது தொடர்பான செய்தியை வழங்குகிறார் நமது சென்னை செய்தியாளர் ஜெயக்குமார்.
சென்னை ஆர்கே நகர் தொகுதியில் நடைபெறும் இடைத்தேர்தலில் போட்டியிடும் அதிமுக அம்மா அணியின் தேர்தல் அறிக்கை இன்று திங்கட்கிழமை மாலை வெளியிடப்பட்டது. பண்ருட்டி ராமச்சந்திரன் வெளியிட தமிழக முதலமைச்சரான எடப்பாடி பழனிசாமி பெற்றுக்கொண்ட அந்த தேர்தல் அறிக்கையில் வீடு இல்லாத 57,000 பேருக்கு வீடுகள் கட்டித்தரப்படும், பட்டா இல்லாத வீடுகளுக்கு சட்ட விதிமுறைப்படி பட்டா வழங்க ஏற்பாடு செய்யப்படும் உள்ளிட்ட வாக்குறுதிகள் வழங்கப்பட்டிருந்தன. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய சென்னை ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளரான டி டிவி தினகரன், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் மு ஸ்டாலின் மற்றும் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் தங்களது தோல்வி பயத்தால் தன்னை பற்றி கடுமையான விமர்சனங்களை வெளியிட்டு வருவதாக கூறினார். இதற்கிடையே அதிமுக புரட்சி தலைவி அம்மா அணியின் வேட்பாளர் மதுசூதனனுக்கு ஆதரவாக இன்று பிரச்சாரத்தில் ஈடுபட்ட ஓ பன்னீர்செல்வம் தங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள சின்னம்தான் வெற்றி சின்னம் என்றார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஓ பன்னீர்செல்வம் தங்களது சின்னம் குறித்து தினகரன் அணியினர் தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளித்துள்ளதே அவர்களது தோல்வி பயத்தை வெளிப்படுத்துவதாக குறிப்பிட்டார்.
அம்மாவுடைய வெற்றி சின்னம் தான் இரட்டை விளக்கு மின்கம்பம். இந்த இரட்டை விளக்கு மின்கம்பம் மகத்தான வெற்றி பெறும். இன்றைக்கு தேர்தல் ஆணையத்திடம் அவர் புகார் கொடுத்திருக்கின்றார் என்றால் சொன்னால் அவருக்கு தோல்வி பயம் வந்துவிட்டது
என்றார் ஓ பன்னீர்செல்வம். அதே சமயம் வெயிலுக்கு பொதுமக்கள் தொப்பி அணிந்து செல்வதை தினகரன் அணியினர் சாதகமாக பயன்படுத்துவதாக கூறி அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொப்பி சின்னத்தை முடக்க வேண்டும் என ஓ பன்னீர்செல்வம் அணியினர் தேர்தல் ஆணையத்திடம் புகார் தெரிவித்துள்ளனர். முன்னதாக வேட்பு மனுக்களை வாபஸ் பெறுவதற்கான கால அவகாசம் இன்று மாலை 3 மணியுடன் நிறைவு பெற்ற நிலையில் ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் ஜே தீபாவுக்கு படகு சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது. வரும் ஏப்ரல் 12 இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இதற்கு 127 பேர் போட்டியிட விருப்பம் தெரிவித்து மனுக்கள் அளித்திருந்தனர். அதில் 62 வேட்பாளர்கள் மட்டுமே இன்று வெளியாகியுள்ள இறுதி பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர்.
ஜெயக்குமார் வழங்கிய செய்தி அது. புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல் கிராமத்தில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்த கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ள நிலையில் அந்த திட்டம் தொடர்பான ஒப்பந்தம் இன்று டெல்லியில் கையெழுத்தானது. இந்த ஒப்பந்தம் குறித்தும் நெடுவாசல் போராட்டக்குழுவின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் அதன் தலைவர் வேலுவிடம் கேட்டேன்.
அடுத்த நிலைப்பாடு நாங்க வந்து மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனை வந்து ரொம்ப நம்பினோம். பெட்ரோலிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான வந்து சந்திக்க சொன்னார் எங்க குழுவை. அவர் வந்து மக்கள் விரும்பலைன்னா நாங்க வந்து எந்த திட்டத்தையும் வந்து நிறைவேற்ற மாட்டோம், மக்கள் இடத்துல இது போன்ற திட்டங்களை வந்து திணிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாரு. நாங்க விரும்பலைங்கிறதுனாலதான் 22 வந்து போராட்டம் நடத்தினோம். என்ன விரும்பலைன்னா என்ன பண்ணணுங்கிறது தெரியல. மாநில அரசாங்கத்தினுடைய ஒப்புதலை பெறுவோம்னு சொல்லி இருக்கிறாங்க. 30/12/2016 சில வந்து மாநில அரசாங்கத்தினுடைய அனுமதிக்காக வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் புதுக்கோட்டை அவங்களுக்கு வந்து ONGC சார்பா வந்து விண்ணப்பிச்சிருக்கிறாங்க. மக்களுக்கு வந்து இந்த திட்டங்களை விளக்குவதற்காகவும் கருத்து கேட்பு கூட்டங்கள் நடத்துவதற்காகவும் ஒரு 12 லட்சம் ரூபாய் பணம் கூட புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அந்த வந்து ஏழை எடுத்திருக்கக்கூடிய எண்ணெய் நிறுவனம் அனுப்பி இருக்கிறாங்க. மாநில அரசு வந்து இதற்கான வந்து அனுமதி வந்து வழங்காது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து பேச்சுவார்த்தையில March 1 நடந்த பேச்சுவார்த்தையில சொல்லி இருக்கிறாங்க. அதை வந்து எழுத்துப்பூர்வமாகவும் வந்து எழுதி கொடுத்திருக்கிறாங்க. எனவே மாநில அரசு இதற்கான வந்து அனுமதியை வந்து வழங்காது அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு.
அப்படி அந்த நம்பிக்கை ஒரு புறம் இருக்க இன்னைக்கு வந்து இந்த மத்திய அரசு இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்துட்டுள்ளது. இதற்கப்புறம் இது தொடர்பா வேற எதுவும் நடவடிக்கை எடுக்க திட்டம் உள்ளதா?
இப்ப என்ன நடவடிக்கை அப்படின்னாக்க அன்னைக்கு வந்து எங்க 22 நடைபெற்ற அந்த போராட்டத்தை நிறுத்துறதுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து என்ன உறுதி கொடுத்தார் அப்படின்னாக்க, நீங்க வாங்க, உங்களுக்கு வந்து நான் வந்து எல்லா ஏற்பாடும் செஞ்சு தர்றேன், அந்த வந்து குத்தகைக்கு கொடுத்துருக்கக்கூடிய நிலங்களை எல்லாம் வந்து ரத்து செஞ்சிருவோம். வடகாட்டுல வந்து அந்த போராட்டத்தை நிறுத்த போகும்போது மாவட்ட ஆட்சித்தலைவர் கொடுத்த உறுதிமொழி அந்த தனியார் நிறுவனம் அனுப்பி வச்சிருக்கக்கூடிய அந்த 12 லட்சம் ரூபாய் காசோலையை வந்து நான் வந்து திரும்ப அந்த நிறுவனத்துக்கே அனுப்பிடுறேன் அப்படின்லாம் சொல்லி இருக்கிறாரு. அதனால இப்ப வந்து மாவட்ட ஆட்சித்தலைவரை பாக்குறதுக்கு வந்து போய் இன்னைக்கு ஒரு குழு போயிருக்கிறாங்க ஐயா வந்து பாக்குறதுக்கு. அதனால மாவட்ட ஆட்சித்தலைவர் வழியாக எங்களுக்கு வந்து மாநில அரசு வந்து அதற்கான வந்து அனுமதிகளை வழங்காது. இன்னைக்கு வந்து மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்திக்கும் பொழுது அவர் வந்து என்ன மாதிரி சொல்றாரு அப்படிங்கறத பொறுத்து அடுத்த கட்ட நடவடிக்கை தொடரும்.
ஆனா இத மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்திப்பது அப்புறம் மாநில அமைச்சர்கள் முதலமைச்சர் சந்திக்கிறது எல்லாம் ஏற்கனவே நடந்துருச்சு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாக்கி உள்ளது. இதற்கும் இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்திப்புக்கும் என்ன தொடர்பு உள்ளது?
இல்ல அந்த அனுமதி கேட்டு விண்ணப்பித்திருக்கக்கூடிய அந்த விண்ணப்பத்தை வந்து நான் வந்து நிராகரிக்கிறேன், அனுமதி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அளித்திருக்கக்கூடிய உறுதிமொழியும் அந்த தனியார் நிறுவனம் வந்து 12 லட்சம் ரூபாய் வந்து அனுப்பியிருக்கக்கூடிய காசோலையை அந்த நிறுவனத்துக்கே திரும்ப அனுப்பி விடுவேன் என்று சொன்ன உறுதிமொழியையும் நம்பிதான் நாங்க வந்து மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்திக்க போறோம். இது மாநில அரசினுடைய நிலைப்பாட்டில் இருந்து அனுமதி அளிக்க மாட்டார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையிலதான் மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்திக்க போறோம்.
வேலு அளித்த பேட்டி அது. கடந்த சில நாட்களாக தலைநகர் டெல்லியில் போராட்டம் நடத்தி வரும் தமிழக விவசாயிகளுக்கு ஆதரவாக இன்று தமிழகத்தில் விவசாய சங்கங்களின் சார்பாக உண்ணாவிரத போராட்டம் நடந்தது. இந்த போராட்டத்தின் நோக்கம் குறித்தும் தமிழக அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியனிடம் கேட்டேன்.
திருச்சியில் நடைபெற்ற உண்ணாவிரதம் புள்ளம்பாடி பகுதியில் மிகப்பெரிய உண்ணாவிரதம் இன்னைக்கு நடந்திருக்கு. அது குறிப்பா டெல்லியில விவசாயிகள் போராட்டம் 10 நாளுக்கு மேற்கலா தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. மத்திய அரசாங்கம் அழைத்து பேசல, கடன் தள்ளுபடி செய்யணும், உடனடியா காவிரி மேலாண்மை வாரியம் அமைத்து இந்த ஆண்டுக்கு தண்ணீர் பட்டு தரணுங்கிற கோரிக்கை வலியுறுத்தி அந்த போராட்டம் டெல்லியில தொடருது. 300க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தமிழ்நாட்டில் தற்கொலை அதிர்ச்சி மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க. ஆனா இந்த சூழ்நிலையில அது அமைச்சால் மட்டும்தான் தமிழகத்தை பாதுகாக்க முடியுங்கிற முறையில் நடைபெற அந்த போராட்டத்தை பிரதமர் முடிவுக்கு கொண்டு வர மறுக்கிறார். உத்தரப்பிரதேசத்துக்கு 227,000 கோடியே கடன் தள்ளுபடியா கொடுக்கறாங்க, தமிழகத்துக்கு கொடுக்க மறுக்கிறாங்க. சுற்றமா தமிழகம் அழிந்து போற சூழ்நிலையில இந்த போராட்டம் ஒரு முடிவுக்கு வரும், நிச்சயமா கோரிக்கைகள் நிறைவேறும் எதிர்பார்த்த விவசாயிகளுக்கு ஏமாற்றம் அளிக்க போது அந்த போராட்டத்துக்கு ஆதரவா மத்திய அரசு கவனத்தை இருக்கிற வகையில இன்னைக்கு புள்ளம்பாடியில திருச்சி மாவட்டத்துல இந்த போராட்டம் துவங்கி இருக்கு.
இது வந்து இந்த ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டமா இல்ல இது ஒரு தொடர் போராட்டமா?
ஒரு நாள் அந்த ஊர்லங்கிற முறையில துவங்கி இருக்கு, அது அடுத்தடுத்த ஊர்களில் தமிழகம் முழுமையிலும் அதுக்கு ஆதரவான போராட்டங்கள் தீவிரமாகற வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. நாளை கூட திருச்சியில எல்லாம் நடக்க போகுது. மாணவர்கள் இளைஞர்கள் எல்லாம் அதை போராட்டத்தில் பங்கேற்கிறாங்க. தஞ்சாவூர்லாம் நாளைக்கு நடக்குது.
இன்னைக்கு நடந்த போராட்டத்திலையும் இனி வரக்கூடிய போராட்டங்களில் எந்த அமைப்புகள் எல்லாம் பங்கேற்க போகின்றன?
இல்ல, அமைப்புகள் என்பதோட விவசாயிகள் விவசாய குடும்பங்கள் என்கிற முறையில சகல பேரும் கலந்துக்கிறாங்க. அரசியல் கட்சியில் அனைத்து அமைப்புகளும் அதுல வந்து விவசாயிங்கிற உணர்வோட அதுல பங்கெடுத்திருக்கிறாங்க.
அரசியல் கட்சி அமைப்புகளும் பங்கேற்க உள்ளனவா?
சார்ந்தவங்க விவசாயிங்கிறவங்க ஒவ்வொரு அரசியல் கட்சியில இருக்கிறதுனால அந்தந்த அரசியல் கட்சி அதுக்கு தடை கிடையாது, அதனால எல்லாருமே அதுல பங்கெடுக்கிறாங்க. முக்கியமா என்னன்னா அந்த போராட்டத்தை காவல்துறை நைட்டு 2 தினங்களுக்கு முன்னாடி அனுமதி கொடுத்துட்டு நள்ளிரவு 12 மணிக்கு போராட்டத்துக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லி மறுத்துட்டு இன்னைக்கு காலையில அங்க கூட விடல. அதனால நான் 9 மணிக்கெல்லாம் அங்க போய் நான் தான் தடையை மீறி அந்த உண்ணாவிரதத்தை தொடர்ந்தேன். இதுக்கு வந்து தமிழக அரசு இந்த போராட்டத்தை எல்லாம் முடிவு கொண்டு வரதுக்கு முதலமைச்சர் பிரதமரோட பேசணும், அதை பேச மறுக்கிறாரு. ஒண்ணு இவராவது நிதிகளை பெறணும், அதுக்கும் வாய்ப்பு இல்லை. காவிரி மேலாண்மை வாரியத்தை பெறுவதற்கான முன்முயற்சியை கூட மேற்கொள்றதுல தமிழக அரசு கவனக்குறைவா இருக்கு. அதுக்கு ஏன் அந்த முட்டுக்கட்டை வருது அப்படிங்கிற சந்தேகமும் இன்னைக்கு வந்திருக்கு. போராட்டத்தை தடுத்து நிறுத்துற அளவுக்கு தமிழக அரசு முன்னோருதுன்னா மத்திய அரசாங்கம் தமிழக அரசை அச்சுறுத்துதா? மத்திய அரசுக்கு எதிரான போராட்டங்களை தமிழ்நாட்டில் நடத்தக்கூடாதுன்னு தமிழக முதலமைச்சர் ஏதாவது அவங்க மிரட்டுறாங்களா என்னங்கிற கேள்வியே தெரியல.
பி ஆர் பாண்டியன் அளித்த பேட்டியது. செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இனி இலங்கை கண்ணோட்டம். வவுனியாவில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள வீடுகளை பயனாளிகளுக்கு கையளிக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக இலங்கைக்கு வருகை தரவிருந்த நடிகர் ரஜினிகாந்தின் வருகை ரத்து செய்யப்பட்டதற்கு எதிராக யாழ்ப்பாணத்தில் இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இது தொடர்பான செய்தியை வழங்குகிறார் நமது வவுனியா செய்தியாளர் மாணிக்கவாசகம்.
இடம்பெயர்ந்த மக்களுக்கென வவுனியா சின்னடம்பனில் லைகா நிறுவனத்தினால் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள வீடுகளை பயனாளிகளுக்கு கையளிப்பதற்காக வரவிருந்த நடிகர் ரஜினிகாந்த் அவர்களின் வருகை ரத்து செய்யப்பட்டமைக்கு எதிராக யாழ்ப்பாணத்தில் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தப்பட்டிருக்கின்றது. இதற்கான அழைப்பை ஈழத்து கலைஞர்கள் என்ற அமைப்பு விடுத்திருந்தது. யாழ்ப்பாணம் நல்லூரில் இடம்பெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் இலங்கை வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்த விடுதலை சிறுத்தை கட்சிகளின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களையும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் அவர்களையும் கண்டித்து குரல் எழுப்பப்பட்டிருந்தது. லட்சக்கணக்கான தமிழ் மக்கள் உங்களை காண ஆவலுடன் காத்திருக்கின்றோம், வா தலைவா வா என்ற வாசகத்துடன் திருமாவளவன் வேல்முருகன் ஆகியோரை கண்டிக்கும் வாசகங்கள் அடங்கிய சுவரொட்டிகள் யாழ் நகர வீதிகள் எங்கும் ஓட்டப்பட்டிருந்தன.
முக்கியம் எல்லா மக்களும்
தமிழ் மக்களுக்கு பிரச்சனைகளை அறிந்து அபிவிருத்திகளை செய்து கொடுக்கணும் என்ற நோக்கத்துக்காக நாங்கள் இந்த போராட்டத்தில் இவ்வாறான ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம். அதனால எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்று எல்லா கலைஞர்மாரும் எங்கள் தமிழ் மக்களை வந்து பார்க்க வேண்டுமென்றதும் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வகையில் தீர்த்து கொடுக்க வேண்டுமென்றதும் கலைஞர்களை உருவாக்க வேண்டுமென்றதிலும் நாங்கள் முன்மாதிரியாக இப்படி ஒரு போராட்டத்தை செய்துள்ளோம்
என ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருந்தவர்கள் தெரிவித்தனர். இதேவேளை நடிகர் ரஜினிகாந்த் அவர்களின் விஜயம் குறித்து கருத்து வெளியிட்டிருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அங்கத்துவ கட்சிகளில் ஒன்றாகிய இபிஆர்எல் கட்சியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமாய சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் அவர்களுடைய பிரச்சனைகளில் கவனம் செலுத்தாமல் நடிகர் ரஜினிகாந்த் போன்ற செல்வாக்குடையவர்கள் இங்கு விஜயம் செய்வது பொருத்தமற்றது என கூறியிருக்கின்றார்.
இங்கு மக்கள் போராட்ட களத்தில் இருக்கிறார்கள். மாசக்கணக்காக பட்டணி கிடந்து போராடுகிறார்கள் தமது சொந்த காணிகளுக்கு போவதற்காக, உறவுகளை கண்டுபிடிப்பதற்கு. ஆகவே அவ்வாறானவர்கள் இந்த சந்தர்ப்பத்தில் வருவதானது, இந்த சூழ்நிலையில் வருவதானது ஒரு ஆரோக்கியமான விடயமாக இருக்க மாட்டாது
என்றார் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள்.
மாணிக்கவாசம் வழங்கிய செய்தியுடன் இன்றைய தமிழோசை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.